నిరంజనస్య కిం ధూపైః దీపైర్వ సర్వసత్క్షిణః నిజానందైక తృప్తస్య నైవేద్యం కిం భవేదిహ విశ్వానందయితుస్తస్య కిం తాంబూలం ప్రకల్పతే స్వయం ప్రకాశసిద్రూపః యోసౌ అర్థాభిభాసకః హీయతే శృతిభిస్తస్య నీరాజన విధిక్షుతః ప్రదక్షిణమనంతస్య ప్రణామో అద్వయవస్తునః వేదవాచామవేద్యస్య కిం వా స్తోత్రం విధీయతే అంతర్బహిః సంస్థితస్య ఉద్వాసన విధిక్కుతః. నిర్గుణ మానస పూజ ప్రకరణం, భగవద్ అనుగ్రహమణీయమైన ప్రకరణం. நிர்குணமான ஒரு பிரம்மத்திற்கு எப்படி பூஜை பண்ண முடியும் அப்படின்னு சிஷ்யன் கேக்குறான். அப்ப பூஜைங்கிறது நம்ம பண்ணிட்டு இருக்கோம், இந்த பூஜைக்கு என்ன அர்த்தம்? பூஜைகள்ல உபச்சாரங்கள் உண்டு. பஞ்சோபச்சாரம்னு சொல்றோம், லம் பிருத்திவியாத்மனே கந்தம் கல்பியாமினமான்னு ஆரம்பிக்கும், அதுக்கு பஞ்சோபச்சார பூஜான்னு பேரு. ஷோடசோபச்சாரங்கள் ஆவாகனம், தியானம், ஆசனம், அர்க பிரதானம், பாத்தியம், ஸ்நானம், கந்தம், தூபம், நைவேத்தியம், இப்படி வரிசையாக சொல்லிட்டு இருக்கோம். 16 உபச்சாரங்கள். இது இல்லாம சில தெய்வங்களுக்கு 64 உபச்சாரங்களும் பண்ணிட்டு இருக்கோம். இது உபச்சாரங்கள்னா மன்றல, இதெல்லாம் நிர்குணமா இருக்கிற பிரம்மத்துக்கு என்னமா முடியும்? ஏன்னா உபச்சாரம் பண்ணும் பொழுதே உபச்சாரத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் அல்லவா? ஏன் உபச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம்? அந்த உபச்சாரத்துக்கு பிரயோஜனம் என்ன? அது பிரம்மத்துக்கு பொருந்தாதே அப்படின்னு சிஷ்யன் கேக்குறான். பதில் அதுக்கு ஆச்சாரியர் சொல்ற, இப்படி இதனால நமக்கு என்ன தெரியறதுன்னா, பூஜையில பண்ணும் பொழுது உபச்சாரங்களுடைய பிரயோஜனம் என்னன்னு தெரியும். இப்ப அந்த சிஷ்யன் கேட்கும் பொழுது மொத்தம் 20 கேள்வி கேட்டான். என்ன, எத்தனை கேள்வி கேட்டிருக்கிறது? 20 கேள்வி கேட்டிருக்க. இந்த 20 கேள்விக்கும் சமாதானம் சொல்லணும் ஆச்சாரியனா இருக்கிறவர். அதுல போன வாரம் 11 கேள்வி இருக்கிற பார்த்தோம். இப்ப 5வது ஸ்லோகம், நிரஞ்ச நிர்லேபஸ்ய புதோ கந்தஹ புஷ்பம் வா நிர்வாசனஸ்ய ச நிர்விசேஷஸ்ய கா பூப கோலங்காரோ நிராக்ரதே. இப்ப நிர்லேபஸ்ய புதோ கந்தஹ, சந்தனம் கொடுக்கறோம். சாதாரணமாக சந்தனம் கொடுத்தா என்ன பண்ணிக்கிறா? அத பூசிக்கிற. இந்த சந்தனத்துக்கு ஒரு விசேஷம் உண்டா? சந்தனம்னு சொல்லப்படாது, ஹரிச்சந்தனம்னு சொல்லணும். எப்பொழுதுமே சந்தனம்னு சொல்றது வழக்கம் இல்ல, ஹரிச்சந்தனம்னு சொல்லணும். கந்தம்னு சொல்லலாம். இந்த ஹரிச்சந்தனம் அது இல்லைன்னா ரத்த சந்தனம். ரத்த சந்தனம்ங்கிறது ரொம்ப விசேஷம். அது வந்து சரீரத்துல பட்டாலே சரீர சுத்தின்னு சொல்றது. அதனால்தான் சின்ன குழந்தைகளுக்கு பழைய நாள்ல மரப்பாச்சு வாங்கி கொடுப்பா, அது ஹரிச்சந்தன் ரத்த சந்தனத்துல பண்ணி இருக்கிற கருப்பா இருக்கும், அதுலதான் பண்ணி கொடுப்பா. அவ அத வாயில வச்சிருந்தாலும் ஒண்ணும் ஆகாது, அப்படி வச்சுட்டு இருக்க. உடம்புக்கு பூசிக்கிறது மட்டும் ஹரிச்சந்தனம், அது எல்லோ கலர்ல தான் நம்ம சந்தனமும் பண்றோம். இந்த சந்தனத்தை பத்தி ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்க. சரீரத்துல ஒரு இடத்துல அது ஸ்பர்சம் ஏற்பட்டாலும் சரீரம் முழுக்க நன்மையை கொடுக்குமா அது. அதனால சாதாரணமா பிராமணாளுக்கு எல்லாம் ஆகாரம் சாப்பிட்ட பிறகு அவளுக்கு சந்தனம், ஆகாரத்துக்கு முன்னாலேயே சந்தனம் கொடுப்பா நெத்தியில இட்டுக்கிறதுக்காக. நெத்தி இட்டுனா ஆகாரம் சாப்பிட்டாச்சுன்னு அர்த்தம். சாதாரணமா வழக்கம், இப்ப எல்லாம் நெத்தி கட்டுக்கிறதே வழக்கம் இல்லையா, பேட்டர்ன் இல்லையே, அதனால அதுகிட்டே போகப்படாது. பழைய நாள் என்ன நெத்தி கட்டுப்பா, அந்த சந்தனத்தை இட்டுருந்தா என்ன அர்த்தம்? ஆகாரம் ஆச்சுன்னு அர்த்தம். ஆகாரம் ஆனப்புறம் கொஞ்சம் சந்தனத்தை நல்லா குழச்சு கொடுப்பா, அத தொப்பைக்கு தடைப்பேன். அது தட வேண்டா என்ன ஆகும்னா, சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆகாரம் இருக்குல்ல, நீங்க நாக்குக்கு சுவையே சாப்பிட்டிருக்கு, அது சீதளமாகும். மனுஷனுக்கு நிஜமான ஒரு சந்தோஷம் ஏற்படும். அவன் ஆனந்தமா சாப்பிட்டு அதற்கு பிறகு சந்தனத்தை தடவிட்டு அவ அந்த வேத மந்திரத்தினால ஆசீர்வாதம் பண்ணினா, அந்த குளிர்ச்சியான ஒரு மனசுனால ஆசீர்வாதம் பண்ணினா நல்லதுங்கிற அபிப்பிராயத்துக்காக ஆகாரத்துக்கு பிறகு சந்தனம் கொடுப்பா. இப்படிப்பட்டதா இந்த சந்தனம் இருக்கு பத்தல, அது சரீரத்துல ஒரு பகுதியில அதை பூசினாலும் சர்வாங்கீன சைத்யோபலப்தே அப்படிங்கிறார். உடம்பு முழுக்க சீதளமா சில்லுன்னு ஆகுமா, அந்த சந்தனத்துடைய மகிமை அது. அது எப்படி ஆகுதுங்கிறதெல்லாம் சூத்திர பாஷ்யத்துல சொல்ல போறோம். அது இருக்கட்டும், இதெல்லாம் சூத்திர பாஷ்யத்துல வருதான் ஊர்வம் எல்லாம் வரும் சூத்திர பாஷ்யம், ஒன்னும் கவலைப்படாது. எதுக்காக சந்தனம் பூசிக்கிறது, எங்க பூசிக்கிறது, ஏன் பூசிக்கணும், புருஷால் தான் பூசிக்கணுமா, ஸ்திரீகள் பூசிக்கப்படாதா, எல்லா வம்பும் வரும். இன்னைக்கும் கேரள தேசத்துல போனேன்னா கோவிலுக்கு போனேன்னா சந்தனம் கொடுப்பான், அந்த சந்தனத்தை புருஷாலோ ஸ்திரீகளோ நெத்திக்கு இட்டுப்பான், ஒரு கோலாட்டம் இட்டுப்பான், அந்த வழக்கம் இன்னைக்கு உண்டு. அந்த ஹரிச்சந்தனமானது அவ்வளவு வசத்தின்னு சொல்றா. இந்த சந்தனத்தை நிர்லேபமா இருக்கக்கூடியதான பகவானுக்கு, அவருக்குதான் எதுவும் ஒட்டாது, ஒரு பூச்சு வேலையும் ஒட்டாது அவருக்கு. அப்படிப்பட்டதான நிர்லேபமான பரமாத்மாவுக்கு சந்தனம் எதுக்கு, சிஷ்யனுடைய டவுட். அவன் நிர்லேபஸ்ய குதோ பந்தா கந்தா புஷ்பம் நிர்வாசனஸ்யத, புஷ்பங்கள் கொடுக்கறோம் ஸ்திரீகளுக்கு, புஷ்பம் தரோம் இல்லையா, இந்த புஷ்பம் என்னன்னு பாக்கணும். ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் ஒரு விசேஷமான ஒரு குணம் உண்டு. இந்த மல்லி புஷ்பம், ரோஜா புஷ்பம், சம்பங்கி புஷ்பம், இப்படி மல்லிகா, மாலதி, ஜாதி, சம்பக, அசோக, பூக, கோரளி, முக்கிய சர்வாசுகுசும மாலா சமர்ப்பயாமி அப்படிங்கிற நம்பாளுக்கு. அதே போல துளசி இலை, தவனம் இல்லை, வில்வம் இல்லை, இவைகள்லாம் பத்திரிகள்னு பேர். இதையும் பகவானுக்கு பூஜை பண்ணிட்டு இந்த ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் ஒரு விசேஷமான ஒரு பிரயோஜனம் உண்டு. ஆகையால் தான் சாதாரணமாக ஸ்திரீகளுக்கு புஷ்பத்தை கொடுப்பா, அந்த புஷ்பத்தை கூந்தல்ல போட்டுக்கிற, புஷ்பத்தை தொட்டாலோ புஷ்பத்தினுடைய வாசனையை முகர்ந்து பார்த்தாலோ சரீரத்துல நிறைய வியாதிகள் போற, அந்த வாசனைக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கும். இதுதான் நீங்க மாடர்னா பிளவர் தெரப்பின்னு ஆரம்பிச்சிருக்கான். இவ ஆரம்பிச்சிருக்க பிளவர் தெரப்பி இருக்க பார்த்தா, இத என்ன பண்ணிட்டு இருக்க, நம்ம நாட்டுல பழைய நாள்லயே வேதங்கள்லயே சொல்லிருக்க, சில புஷ்பங்களை என்ன பண்ணுவா, தேங்காய் எண்ணெய்ல போட்டு அத நல்லா கொதிக்க வச்சு அத புஷ்பத்தில எடுத்து விட்டு அந்த தேங்காய் எண்ணெயை பூசிப்பா. அந்த மாலதி புஷ்பங்கள், இப்படிப்பட்டதான புஷ்பங்கள் எல்லாம் இருக்க பார்த்தீங்களா, செம்பருத்தி, இவைகள்லாம் சிரசுல சீதளமாக வைக்குமா. வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் இல்ல, அந்த தேங்காய் எண்ணெயோட இதெல்லாம் சேர்த்து வச்சோம்னா அந்த புத்தி சக்தி இருக்க பார்த்தீங்களா, அது சீதளமா இருக்கும். சீதளமா இருக்குமே ஆனால் டென்ஷன் குறையும், அனாவசியமா டக்கு டக்குன்னு கோபம் வருது பார்த்தீங்களா, இந்த கோபம் குறையும். இது அந்த புஷ்பத்துக்கு அந்த வேல்யூ இருக்கு. இப்படி சாதாரணமா சின்ன சின்ன விவகாரங்கள் நமக்கு தெரியாம நம்ம முன்னோர்கள் உபயோகப்படுத்தா. துளசி இருக்க, அந்த துளசியை நம்ம சாப்பிட்டோம் ஐயா கோயிலுக்கு போனா பெருமாள் கோயில்ல அந்த ஐந்து பாத்திரங்கள் இருக்கு, அந்த அஞ்சு பாத்திரங்கள் எல்லாம் செப்பு பாத்திரங்கள், நல்ல நீட்டா தேய்ச்சி வச்சிருப்ப, அத கலரே செப்பு கலரே ரொம்ப நல்லா இருக்கும். அதுல தீர்த்தத்தை விட்டு அந்த தீர்த்தத்துக்குள்ள துளசிய போட்டு அதான் பிரசாதமா கொடுக்கறது வழக்கம். இந்த தீர்த்த பிரசாதம் இருப்பது வேற ஒண்ணும் இல்லை, வெறும் துளசி தான் போட்டு கொடுப்பார். ஆனா அந்த துளசி தீர்த்தமானது என்ன ஆகுறதுன்னு சரீரத்தில் இருக்கக்கூடிய ஸ்கின் டிசீஸ் இல்லாம பண்ணுமா. யாதிருஷ்டா நிகிலா கசம் கசமணி ஸ்பிருஷ்டாவ புஷ்பாவணி, அந்த துளசிய தொட்டுமையானால் புஷ்பிருஷ்டா வபுஷ்பாவணி, இந்த சரீரத்துல மேல இருக்கக்கூடியதான இந்த சர்ம வியாதிகள் இருக்க பார்த்தா அதெல்லாம் போயிடும். துளசிக்கே அவ்வளவு வேல்யூ. அந்த துளசியிலேயே ரெண்டு துளசி இருக்கு, ஒன்னு சாதாரணமா ஒரு துளசிங்கிறோம், இன்னொன்னு கிருஷ்ண துளசிங்கிறோம். நம்ம இப்ப எல்லாம் கிருஷ்ண துளசினா கடை பேரு தான் தெரியும், அவன் ஏதோ பேருன்னு வச்சிருக்கான். ஆனா கிருஷ்ண துளசின்னா என்னன்னு, இது வந்து சரீரத்துல இருக்கக்கூடியதான வியாதிகள் போக்குறது இல்லாமல் மனசுல சாந்திய உண்டு பண்ணுமா. அதனால கிருஷ்ண துளசிக்கு வேல்யூ தரும். ஏன்னா கிருஷ்ணனுக்கு இஷ்டமான துளசியும் சொல்லாதியம், கிருஷ்ணன் கருப்புன்னு அர்த்தம். இந்த கருப்பா இருக்கக்கூடியதான துளசியானது சாரீரகமான இந்த சர்ம வியாதிகளை போக்குறதோட மனசுல ஒரு சந்தோஷத்தையும் உண்டு பண்றது. ஆகையால் அதுக்கு விசேஷம் அப்படி. அதே போலயே பில்வங்கள், துளசி, தவனங்கள் இவைகள்லாம். இப்படி புஷ்பங்களை எல்லாம் நம்ம எதற்காக போட்டிருக்கோம், அது வந்து உங்களுக்கு வாசனை கொடுக்கும், அந்த வாசனையோட மற்ற பிரயோஜனங்களும் இருக்கு. ஆனா எங்க பரமாத்மாவுக்கு நரஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே நத்வத் சமுத்தப்யதிகஸ்ய த்ருஷ்யதே
அவரை காண காது இல்ல கண் இல்ல எப்படி பரமாத்மாவுக்கு அப்பப்ப கோபம் வந்து இந்த பகவான் கண் இருக்கான்னு வெயில பாத்துலாங்க நான் வச்ச நைவேத்தியம் எல்லாம் சாப்பிடறது என்ன கவனிக்கல பகவானுக்கே கண் இல்லைன்னு வைக்கிறான் நிஜமா கண் இல்ல அவருக்கு ஏன் சுவாமின்னு அவர் ஆகாசம் போன்ற உருவம் உள்ளவர் நம்ம மாதிரி ஒரு சின்ன உருவமா இருக்கணும் இந்த கண்ண காது சொல்லலாம் ஆயிரம் கண்கள் உங்க கண்கள் தான் அவர் கண்கள் நீங்க எதை பாக்குறதோ அங்க சர்வர்லாம் தெரிஞ்சு போயிட்டது விவகாரம் உங்களுக்கு மட்டும் இல்ல அவருக்கே தெரிஞ்சு போயிட்டுறதுன்னு அவர் இடத்துல சீக்கிரத்தே கிடையாது எல்லாருடையும் அவருக்கு தெரியும் ஒன்னும் கவலைப்படாதீங்களா நம்ம என்னென்ன பண்றோமோ எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஆனா அவருக்கு காது இல்ல மூக்கு இல்ல மூக்கு இருந்தா தானே வாசனையை பார்க்க முடியும் அவரே வாசனைய ஒண்ணுமே இல்லையே அவருக்கு ஏன் சார் புஷ்பங்கள் எல்லாம் போடுறேன்னு கேக்குறான் சிஷ்ய புஷ்பம் பகவான் பாருங்க புஷ்பங்களா போட்டுறேன் அதுக்கெல்லாம் பண்றேன் அழகா அலங்காரம் எல்லாம் பண்றேன் அதே கிருஷ்ண பரமாத்மா தான் கால காலமா பாரிஜாதம் அதை கொண்டு வந்து அந்த பாரிஜாத புஷ்பங்கள் அது அந்த காம்பு மட்டும் சிவப்பா இருக்கு மேல இருக்கிறதெல்லாம் வெளுப்பா இருக்கு அத நீட்டா அப்படியே மாலையா கட்டி கிருஷ்ணனை போட்டு அலங்காரம் பண்ணி பாக்கல அது ஒரு விலட்சணமான ஒரு வாசனை இந்தூர்ல இருந்தா பரவாயில்ல ஆனா காட்டுல பாரிஜாத்தம் இருக்குன்னு வச்சுங்களேன் அதுல பாம்பு இருக்கும் பாரிஜாத்தத்துல பாம்பு இருக்கும் பாரிஜாத்தம் இருந்த வச்சாலே ரொம்ப கஷ்டம் அதே மாதிரியே இன்னும் சில புஷ்பங்கள் இருக்க அதுக்குள்ள மின்னாகம்னு இருக்குமா சின்னதா எறும்பு மாதிரி தான் இருக்கும் அந்த மின்னாகமானது கிடைச்சதா அவ்வளவுதான் வேற ஒண்ணும் தெரியாது அப்படின்னு அதுக்கு விஷமே அதுக்கு பிரதிகாரமே இல்லையேன்னு சொல்றான் இந்த தாழம்பூ எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதுல இருக்கும்னு சொல்றேன் தாழம்பு வாங்குறப்ப பத்திரமா இருக்கணும் அது வாங்குற வேலையில இல்ல வரலட்சுமி இருக்கு ஒரு புட்பம் 300 ரூபாய்ங்கிறான் அதுவும் புட்பமா வைக்கல வெறும் மேல இருக்க கூடிய ஏடுதான் இருக்கிறான் நீங்க பயப்பட வேண்டாம் ஆனா விவகாரம் என்ன அதனுடைய தத்துவம் என்னன்னு தெரியுது இப்படி வாசனைகள் அதிகமா இருந்து உயர்ந்ததான ஒரு சென்டோட இருக்கிற பதார்த்தங்கள் இருக்க அவைகள்லாம் பகவானுக்கு நீங்க பக்தியா பண்ற நிஜமா பகவானுக்கு தான் மூக்கே இல்லையே அவர் வாசனையே அறிய மாட்டாரு நிர்வாசனமா இருக்கிறவருக்கு இது எதுக்குன்னு கேக்குறான் சிஷ்யன் புஷ்பம் நிர்வாசன அதோட இல்ல அலங்காரங்கள் ஆபரணங்கள் கோயில்ல போத்தேன்னா அம்பாளுக்கு நகசிக்க பரியம் தான் எல்லாம் ஆபரணங்கள் அத்தனை தங்கத்தோட ஆபரணங்கள் இவைகள்லாம் பண்றட இந்த ஆபரணங்கள்லாம் பகவானுக்கு எதுக்கு அவர் என்ன அம்பாளை சொல்றோம் மகாலாவண்ய சேவதி அழகெல்லாம் எங்க ஒரு இடத்துல கூடி இருக்குமோ அதுக்கு அம்பாள்னு பேரும் அம்பாளுக்கு என்ன மகாலாவண்ய சேவதி அழகல் அழகுக்கு இருப்பிடம் நீங்க சாதாரணமாக ஆர்னமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆபரணங்கள் அழகை அதிகப்படுத்த ஆபரணம் அப்படித்தானே ஏன் நகைகள்லாம் போட்டுக்கிறேன் அழக கொஞ்சம் எதுக்கு நல்லா தெரியணும் அப்படின்னு ஆபரணம் போட்டுக்கிறேன் ஆனா அழகெல்லாம் ஒரு இடத்துல இருக்கக்கூடியதான தெய்வத்துக்கு சர்வலட்சண லட்சண்யோ லட்சுமி திஞ்சயா சர்வலட்சண லட்சண்ய உடம்பு முழுக்க எப்படி இருக்கணுமோ அதான் அப்படி இருக்கார் அவர் எல்லா லட்சணங்களும் சேர்ந்து இருக்கிற இடம் பகவான் அப்படிப்பட்டதான அவருக்கு ஆபரணங்களோட என்ன காரியம் எதுக்கு சார் சாதாரணமா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறவாள் கொஞ்சம் ஆபரணம் போட்டு அழகா அதிகா இருக்குன்னு காமிக்கிறோம் அதுக்காக தானே கல்யாணத்துக்கு முன்னால பியூட்டி பார்லருக்கு போயிட்டு என்ன அழகு வரணும் இப்படி சொல்லிக்க வேண்டியது நீங்க காட்டிக்க வேண்டியதா இருக்கு ஆனா பழைய நாள் ஒண்ணும் இல்லை எப்பவுமே லட்சணமா இருக்க காரணம் என்ன தெரியுமா நான் மன சந்தோஷமா இருந்து தெளிவா சொன்னா பயிற்சி கேட்டு அவளோடைய இருந்து நல்ல வழக்கத்துல பழகினவாளுக்கு அந்த முகத்திலேயே அழகு தானா இருக்கான் இப்ப நாம அழக வரவழைச்சுக்க வேண்டியது ஏன்டா காலம் எடுத்து உத்தியோகத்துக்கு போற சேலார் சொன்ன வார்த்தைகள்லாம் கேட்டு இருக்கு ஒரே டென்ஷன் இது பண்ணணும் அது எப்ப பார்த்தாலும் ஒரு பண்ணணும் தான் டென்ஷனே தான் இதனால சமமா இருக்கு அகத்து மனசுக்குள்ள ஒரு அழகு இல்ல ஒரு சாந்தி இல்ல அதுக்காக சாந்தியே வரவழைச்சுக்கிறோம் சர்வசாந்த ஸ்வரூபமான பரமாத்மாவுக்கு ஆபரணங்கள் இருக்கு அப்படின்னு சிஷ்யன் கேட்கணும் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு கோலங்காரோ நிராக்கிரதே அவருக்கே உருவமே இல்லையே உருவம் இல்லாதவருக்கு அலங்காரம் என்னன்னு புட்பத்தை வச்சு இப்படி அலங்காரம் பண்றது அப்படி அலங்காரம் பண்றது இங்க வைக்கிறது அங்க வைக்கிறது என்னென்னமோ பண்ற பாருங்க பகவானுக்கு அலங்காரம் அபிஷேகம் ஆனப்பறம் 6 மணி நேரம் ஆறுது அலங்காரத்துக்கு. கோவில்ல போய் பார்த்தேன்னா அபிஷேகம் 6 மணி நேரம். அது எப்படி கொட்டோன்னு கொட்டுறான் பாலையும் தயவையும். அப்படி ஒரு மனுஷனை உட்கார வச்சு தேனெல்லாம் கொட்டினா உடம்பெல்லாம் என்ன ஆகுது? கொஞ்சம் யோஜனை பண்ணி வரதோ. அது பகவான் தான் இருக்காரு, அவர் பொறுத்துட்டு இருக்காரு, எதை போட்டாலும் சரிங்கிற. அவர் சின்ன பால கொட்டுறோம், ஒரு 70 லிட்டர் பால் அபிஷேகம் பண்ணேன் சார், 100 லிட்டர் பால் அபிஷேகம் பண்றேன் சார் காஞ்சிபுரம் கோவில்ல போனா அவளை பண்ற. இதுக்கெல்லாம் தாத்பரியம் என்ன? அவருக்கே ஒரு விசேஷமும் இல்லையா? அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ற, இந்த புஷ்பத்தை இப்படி கட்டி அப்படி கட்டி இப்படி இருக்கா அப்படி இருக்கா அந்த பாத்து சேத்துலார சுங்காரமும். இந்த பண்ணனுக்கு தியாகையோட பண்ற பத்தியில என் கையால அவருக்கு சுங்காரம் ஆக பண்ணணும் பண்ணணுங்கிற அவருக்குதான் ஒரு ஆக்கிரமே இல்லையா அலங்காரம் இருக்குன்னு கேக்குறான் சிஷ்யம். இது பதில் சொல்லணும்னு சிஷ்ய பாட்டு கேட்டுட்டான். அதுக்கு பதில் சொல்லணும், கோலங்காரோ நிராக்கிரதே நிரஞ்சும் தூபை. அதோட இல்ல, அவருக்கு தூபங்கள்லாம் போடுற சாம்ராணிய கொண்டு வந்து அது விசேத்திர விசித்திரமாக இப்ப தூபங்கள்லாம் வந்துருக்கு. ஒன்னு கோனா இருக்கு, ஒன்னு சிலிண்டரா இருக்கு, இதை போட்டு அதுக்கெல்லாம் வெறும் கறிதான். அது அதுக்குள்ள கொஞ்சம் சாம்ராணி வச்சிருக்கான், அந்த கறிதான் அதுக்காக வச்சிருக்காரு பகவானுக்கு. ஏன்டாங்க என் வாழ்க்கை கறியா இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த அலங்காரங்கள்லாம் இந்த தூபங்கள்லாம் போடுறல, இதுக்கு என்ன பிரயோஜனம்? எதற்கா? என்ன நிரஞ்சனத்திற்கும் தூபை தீபயர்வா சர்வ தட்சிணா. பாருங்க தீபம் பகவானுக்கு ஒரு அலங்காரமா ஒரு உபசாரமா அவருக்கு முன்னால தீபத்தை காணிக்கிறேன். தீபம் காமிச்சா அதுக்கு பிரயோஜனம் ஒண்ணு இருக்கணும். நாம ஏன் தீபம் போட்டுக்கிறோம்? சாதாரணமாக ஒரு தீபத்தை போட்டுக்கணும், படிக்கணும், ஒரு பொருளை பார்க்கணும், அதுக்காகத்தானே தீபம் போட்டுக்கிறோம். வெளிச்சத்தை நாடுவது ஒரு பொருளை பார்க்க தானே சாதாரணமா. ஆனா அந்த பரமாத்மா எப்படி இருக்காரு சார்? அவர் சாட்சி தேதா கேவலோ நிர்குணச்சா. எல்லாமே அவர் பார்த்துட்டு இருக்காரு சார். உங்க மனசுல என்னென்ன எண்ணங்கள் உண்டாகிறதோ எழுகிறதோ அத்தனை எண்ணங்களும் அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் வேற எங்கும் இல்ல, உங்க பின்னால்தான் இருக்காரு. உங்க மனசுல என்னென்ன எண்ணம், அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் நீங்க பிளான் பண்ற எண்ணத்தருக்கு சொல்லாம. அது இந்த வயசான வாழா இருந்தா உங்களுக்கு வயசாகியும் கேட்கக்கூடாது. வயசான வாழா இருந்தா என்ன பண்றா தெரியுமோ, குழந்தைகளுக்கு தெரியாம நான் புதுசா ஏதோ ஒண்ணு பண்ணணுங்கிற அவளுக்கு இன்னும் தெரியல. இந்த காலம் குழந்தைகள் இவருக்கு மேல யோஜனை பண்றா. இப்ப எல்லாம் ஐக்கியம் ரொம்ப ஜாஸ்தியா எடுத்துன்னு இந்த தாத்தா இப்படி யோஜனை பண்ணணும்னு முன்னாலேயே அது தெரிஞ்சுட்டு இருக்கு. ஆனா இந்த வயசான வாழ்க்கு சிலது என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமோ, நான் அவள்கிட்ட ஒண்ணும் தெரியாம கொஞ்சம் ஒரு சின்ன விஷயத்தை தவிர்த்துக்கணும், அப்பதான் அதை சொல்லணும். இவாளுடைய சைக்காலஜி இப்படி இருக்கு. என்ன பண்றது? இப்படி மனசுல என்னென்ன ஐடியா உண்டாகிறதோ அந்த மனசுக்கு மேல இருக்கிற சாட்சியை நோட் பண்ணிட்ட. அதனாலதான் ஜபோ ஜல்ப ஷில்பம் சகலபதி முத்ரா விரச்சனா கதி பிராதக்ஷண்ய பிரமண வசனாத்யாவுதி பிரணா பிரணாம சம்வேகிறது ஆத்மா. எதது நான் நினைக்கிறேனோ எல்லாமே உன்னுடைய பூஜையா இருக்கட்டும் பகவான் சௌந்தர்யலஹரி சொல்லியிருக்காரோ இல்லையா, அதே விதமாகத்தான் உங்க மனசுல இருக்கக்கூடிய தன்மே மன சிவசங்கல்பமத்தோ தினந்தோறும் சொல்லிட்டு இருக்கோம். பகவானுடைய இதுல என் மனசு எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களா உதிக்கட்டும். இப்படின்னு உங்க எண்ணங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்காரு பார்த்தா பகவான் என் மனசா அந்த மனசே ஏனாபம் மனோமதம் சதேவ பிரம்மத்வம் விதே ஏதிதம் வேதம் எதிதம் உபாசதே அப்படின்னு கேனோ பண்ணிட்டு சொல்றதே. மனதுல எண்ணக்கூடியதான எல்லா எண்ணங்களையும் பொருள்களையும் பார்த்து கொண்டிருக்க கூடியதான அவருக்கு முன்னாலே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க அவருக்கு தீபம் இருக்கு சார். எங்களால படிக்க முடியல, இது வேணும் லைட் போடுறாப்பா அப்படிங்கிறோம். அப்ப என்ன மனசுலயே எல்லா எண்ணங்களும் ஆல்ரெடியும் இருக்கிற எண்ணங்களை பார்த்து கொண்டிருக்கிற அப்பரம்பொருளுக்கு தீபம் எதுக்கு? தீபையே உபச்சாரமா காட்டின் இருக்க சிஷ்யன் கேக்குற. தீபயிர்வா சர்வ தட்சிணா நிஜானந்தைக நைவேத்தியம் கிம்பவேதிகா. அதுக்கப்புறம் வரிசை நீங்க பண்ற உபச்சாரங்களுக்கெல்லாம் டவுட் கேட்டு இருக்க. பகவானுக்கு நைவேத்தியம், நைவேத்தியம் படைக்கிற அவருக்கு முன்னாலே எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்க. செத்து பிறகு காயத்ரி மந்திரத்தை சொல்லி அப்படின்னு சொல்லி பிராணாயஸ்வரா அபானாயஸ்வரா பண்றது அவர் சாப்பிடற மாதிரி. என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அடுத்த நாள் வெப்பிடா. எவ்வளவு காஃபி இதெல்லாம் பகவான் சாப்பிட்டாருன்னா என்ன பண்றது? இப்படின்னு ஒண்ணுமே காட்ட மாட்டேன் பகவான். ஆனா பகவானுக்கு முன்னால படைக்கிறது எல்லா பொருளையும் வச்சு அப்புறம் சாப்பிடுறது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு.
இந்த சம்பிரதாயம் இது புண்ணியத்தை கொடுக்கிறதுன்னு பகவான் சொல்லியிருக்கார். யஜ்ஞ சித்தா தினத்தந்த முச்சந்தே தேவிகள் விஷய அப்படின்னு எத்தனையும் பண்ணிவிட்டு பகவானுக்கு நிவேதனம் பண்ணி இந்த மிச்சம் இருக்கிறது நீங்க சாப்பிட்டேன்னா நிவேதனம் பண்ணலாம்னு சாப்பிட்டேன் என எல்லா பாபங்களும் போறதுன்னு பகவான் சொல்லியிருக்க. ஆனா நம்ம சாப்பிடுறதுன்னு ஒரு பொருளை வச்சுட்டு இருக்கோம் பாத்தல, எதற்காக சாப்பிடுறோம் நிவேதனம் பண்ணிப்பா. பசி இருக்குதான் சாப்பிட்டேன், பசிக்காக சாப்பிடுறதுன்னு எதையாவது சாப்பிடலாம், நீங்க பசிக்கு சாப்பிடல. ஏன்னா பசிக்கு சாப்பிடறதுதான் புள்ளையும் சாப்பிடலாம், பசி போகணும் அவ்வளவுதானே, எது ஒண்ணு சாப்பிடலாம். ஆனா நீங்க எப்படி வச்சிருக்க, பசிக்காக சாப்பிடல திருப்திக்காக சாப்பிடலாம். எனக்கு இது பிடிக்கும் அதை பிடிக்கும் ஒரே பொருள் தான், அது இப்படி பண்ணணும். அது கத்திரிக்காய் கறியா இருந்ததுன்னா அதுக்குள்ள பொடி வச்சு பண்ணணும், அப்பதான் சாதாரணம் அந்த கிடையாது. தொகையிலா இருந்தா அது மாங்காவும் தேங்காவும் போட அது ஜம் ஜம்மன் ஏறணும். எதையாவது வெற்றிடா பாயசமான வெறும் பாயசமா இருக்க பால் பாயசமா இருக்கிறோம் இப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி அந்த வக்கணையா போட்டு அது இறையில போட்டிருக்கணும், அதை பார்த்து சுவைத்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறோம். இப்ப இந்த ஆகாரமானது நம்ம சாப்பிடுறோமே, இந்த சாப்பிடக்கூடியதான ஆகாரத்துக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தேன்னா திருப்தி. சாப்பிட்டது அப்பாடா திருப்தியா சாப்பிட்டேன்ப்பா, திருப்தியா சாப்பிட்டேன் மட்டும் இல்ல அந்த திருப்திய சாப்பிட்டாச்சான்னு வேற கேட்கணும், அதுக்கு சாப்பிட்டாச்சுன்னு சொல்லணுமா பிரார்த்தத்துல. இல்ல சாப்பிட்டவர என்ன திருப்தி அடைஞ்சோம் திருப்தி அடைஞ்சோம் அப்படின்னு அவ சொல்லணும். யாரு உங்க அப்பா பித்ருதேவத்து அவ சொல்றாளா, இவ வாயில அவ சொல்றான் திருப்தி அடைகிற வரையும் தான் சொல்லணும். அதுக்கு மேல அவ கண்டிஷன், ராத்திரி எப்படி பசிக்காம இருக்குமோ அந்த அளவுக்கு சாப்பிடுங்கோ. ராத்திரி சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டு சாப்பிட்டா சாப்பிட்டா வந்து காக்கா பிறவி சாப்பிட்டு சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்டு மறுபடியும் ராத்திரி சாப்பிட்டாருன்னு வச்சுக்கல காக்கா பிறவி. அதான் ஆச்சாரியா அவ போயிட்டு இருக்கப்ப ஒரு பெரிய யோகி வந்தாராம். யோகி வந்து என்ன பண்ணினா, நான் பெரிய யோகம் எல்லாம் பண்ணிருக்கேன், யோக சித்தியெல்லாம் அடைஞ்சிருக்கேன், அது உங்களுக்கு காக்கணும். ஆச்சாரியர் பார்த்தாரு சரிப்பா காட்டு. என்ன பண்ணினா இவர் உட்காரு சொல்லி மத்தியானம் 12 மணிக்கு அப்படி ஒரு 1 மணி நேரம் பறந்து வந்தார், கீழையும் மேலையும் அங்கேயும் பக்கம் பறந்து வந்தார். வந்து 1 மணி நேரம் தப்புன்னு கீழே விழுந்தார், உடம்பு உள்ள வேட்டு போட்டுறது என்ன பண்றதுன்னு என்ன ஆச்சு. இந்த விஜயம் தான் நான் கத்துட்டு இருக்கேன், இதுக்கு ஒரு 12 வருஷம் நான் தபஸ் பண்ணினேன், குரு கிட்ட மந்திரத்தை வாங்கிட்டு இப்படி தபஸ் பண்ணினேன், ககன சவரம் ஆகாசத்தில் செல்கிறது அப்படிங்கிற ஒரு விஜயம். இது சாதாரணமா வராது, பிளேன் டிக்கெட் கிடைக்கல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அப்படியே போயிட்டு இருக்கான் அப்படின்னா அவர் பார்த்தா ரொம்ப சந்தோஷம். என்ன அது ஒண்ணும் இல்லப்பா, நீ பண்ணினது ரைட்டு தான், ஆனா உனக்கு வயசு இவ்வளா, இந்த வயசான பிறகு 12 வருஷம் இதுக்காக நீ வேஸ்ட் பண்ணினியே, நகி நகி ரெட்சத்துக்கிறீங்க கரணே. வயசான காலத்துல வியாக்கரணம் வச்சு என்ன பிரயோஜனம், வியாக்கரணம் எப்போ வாசிக்கணும், 40-40 வயசுக்குள்ள வாசிக்கணும், அதுக்கப்புறம் தானே அப்ளை பண்றது, அதுக்குள்ள வாசிக்கணும். நீங்க வந்து 90 வயசுல நான் ஆரம்பிக்கிறேன் வியாக்கரணம், என்ன பிரயோஜனம் உண்டா சொல்லுங்க பாக்கலாம். அதே மாதிரி இந்த வயசுல நீ இங்க இது பண்ணிட்டு இருக்கல, அப்பாக்கு சாதம் பண்ணதுல அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டா அடுத்த பிறவி காக்காவா பறக்கலாம், ஜென்ம முழுக்க பறந்துட்டு இருக்கலாம் சுலபமாக அப்படின்னு சொல்ற. அதனால விவகாரம் என்ன சாப்பிடக்கூடாது அது சொல்ற மத்தியானம். ராத்திரியிலே எப்படி உங்களுக்கு பசிக்காதோ அப்படி இங்க சாப்பிடணும் அப்படின்னு நம்ம கேக்குறோம் சரிங்கிறார் அவர். அதுக்கு அர்த்தம் தெரியல வாத்தியம்
அப்படிங்க
பேசப்படாது, மௌனேன போக்தவ்யம் மௌனமா பேசணும், அதை சாப்பிட பேசாம சாப்பிடணும். மௌனே நபோக்தவியம் ரொம்ப மௌனமா இருந்தா சாப்பிடாதீங்க, டெய்லி சாப்பிட்டு சாப்பிடுறது பேச்சு தானே வளர்க்கும், ஊர்வம்பு முழுக்க சாப்பிடுறப்ப நியாயமா நீங்க சாப்பிடும் பொழுது பேசப்படாது. அன்னபூர்ணா தேவிய நினைச்சிருந்து பண்ணும், அன்னபூர்ணே மமாபிஷித மன்னன் தேவி சுவாஹா அப்படின்னு சொல்லி இந்த ஜென்மாவில இன்னைக்கு இப்படி ஒரு ஆகாரம் கிடைச்சிருக்க, இதே போல ஆகாரம் ஜென்மா முழுக்க கிடைக்கணும். கடைசி நாள் மரண சந்தர்ப்பத்துல கூட அன்னைக்கு சாப்பிட்டு எழுந்து திருப்தியாயே
நினைச்சிருந்து அப்ப டக்குன்னு போயிடும். இந்த கோமாசிலிருந்து மூக்கறியும்னா இது வாக்கலையும் டியூபை விட்டு அது போறதா இல்லையான்னு சுவைக்காமலே சுவைக்காம சாப்பிட்டு என்ன பிரயோஜனம் பாருங்க. அப்படி இருக்கப்படாது அப்படின்னு பகவான பிரார்த்திக்கிற அது இருக்கட்டும். நாங்க சாப்பிடறப்ப பத்திரமா சாப்பிடணும் மௌனமா அம்பாள நினைச்சுண்டு. ஏன்னா பிக்ஷான் தேகிச்ச பார்வதி சாதாரணமான வீட்டில ஞான வீட்டில கொடுப்பா அம்மா அப்படி இது சொல்லிருக்கு. நைவேத்தியம் நம்ம எதுக்காக பண்ணிட்டு இருக்கோம் பகவானுக்கு? நம்ம எதுக்காக சாப்பிடுறோம்? திருப்திக்காக. பகவான் தான் நித்திய திருப்தரா, நித்திய திருப்தா நிறைஸ்வரா, எவர் சாட்டிஸ்ஃபைட். அவருக்கு இதை பண்ணினாதான் திருப்திங்கிறது இல்லையே. அப்படி எல்லாவற்றையும் அவர் எப்பொழுதுமே எந்த நிலையில இருந்தாலும் திருப்தியா இருக்கக்கூடியதான் அந்த பகவானுக்கு நைவேத்தியம் எதுக்கு சிஷ்யன் கேட்டான். இப்ப தெரியலையே, இது கேட்டவரை தான் நமக்கு தெரியும். நம்ம பாட்டுக்கு இதை பண்ணிட்டே இருக்கோம் இந்த சிஷ்யன் இப்படி கேட்டானா அடாடா இது ஒண்ணு ஒரு பிரயோஜனம் இல்லையே, ஏன் பண்ணிட்டு இருக்கோம் தெரியலையே. நிஜானந்த ஐக்க திருப்தியா, நிஜ ஆனந்த ஏக திருப்தியா, தன்னிடத்திலேயே எப்பொழுதும் பொங்கி எழுந்து கொண்டிருக்க கூடியதான திருப்தி உடையவருக்கு நைவேத்தியம் கிம்பவேதிஹா. இந்த நைவேத்தியம் ஆனப்புறம் எல்லாம் நம்ம சாப்பிட்டது அப்புறம் நான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தாம்பூலம். இந்த தாம்பூலம் போட்டுக்கிறதுன்னு வந்தது வந்து சாதாரணமாக இது ஒரு உபச்சாரம். தாம்பூலம் போட்டுக்கோம் எப்ப கிரகஸ்தனா இருக்கணும் அவசியம் போட்டுக்கணும்னு சொல்றது. இந்த தாம்பூலம்னு பூகி பலசமா யுக்தம் நாகவல்லி தலைதம், பூகி பலம் பாக்கு நாகவல்லி தலைதம், நாகவல்லின்னா வெற்றில கற்பூர சூர்ண சம்யுக்தம், கற்பூரம் கற்பூரம்னா சுண்ணாம்பு, கற்பூர சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் இருக்கியதா அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கோம். இவன் என்ன பண்ண ஒன்னு ரெண்டு மூணுங்கிற என்ன நாலாவதுங்கிறான், நாலா கேட்ட கூட இல்லையா, மூணுதான் விவகாரம் முழுக்கன பாக்கு வெற்றில சொன்னாங்க. இப்ப உனக்கு சுத்தமா இது என்னன்னு, இந்த பாக்கு இருக்கு பாத்தல அது கருப்பான கலர்ல இருக்கு, வெற்றில இதுல இருக்கு பச்சையா இருக்கு, சுண்ணாம்பு வெளுப்பா இருக்கு. இந்த மூணும் கலந்து சாப்பிடுறது இல்லையா, மூணும் வெவ்வேறு கலரா இருக்கு. ஆனா இத வாயில போட்டு மென்னுதுன்னு அது என்ன வாயில சிவந்து போறது, ரெட்டா கலர் இருக்கு. இந்த ரெண்டு கலர் எதுல இருக்கு சார்னு கேட்டான். மூணு போட்டிருக்கல, ஒண்ணு இல பச்சையா இருக்கு, சுண்ணாம்பு வெளுப்பா இருக்கு, இது கருப்பா இருக்கு பாக்கு, அந்த மூணு கலந்து மென்ன சிவ எதோட இருக்கு சிவப்பா இருக்கு. அந்த சிவந்ததான கலர் இந்த மூணுலயும் இல்ல, அதோட மட்டும் இல்ல மூணையும் தனித்தனியா சாப்பிட்டா உடம்புக்கு கெடுது. மூணையும் வெறும் வெற்றிலையை சாப்பிடப்படாது அதே வழி. ஆனா வியாதி வந்தா அதுக்கு பரிகாரமா வெற்றிலை கட்டாயம்னு சொல்றோம் ஆயுர்வேதத்துல, அது அதுக்கு அதை போட்டு சாப்பிடணும். வெறும் வெற்றில நீங்க சாதாரண சாப்பிடக்கூடாது. அதே போலயே பாக்கு இருக்கு பார்த்தல, இந்த பாக்கு மட்டும் சாப்பிட்டா சோக வரும்னு சொல்றேன். இந்த ரத்தத்துல இருக்கக்கூடியதான சிவப்பு கணங்களும் வெளுப்பு கணங்களும் தனித்தனியே பிரிஞ்சு போயிடுமா, பாக்க தனியா சாப்பிடப்படாதுன்னு சொல்றாங்க. சுண்ணாம்பு யாரும் தனியா சாப்பிடுவல்ல, யாரும் சாப்பிட மாட்டான் சொல்லிக்க வேண்டாம் விவகாரம் முழுக்க வாய் வந்து போயிடும். ஆனா இந்த மூணு சேர்த்து சாப்பிட்டேன்னா ஜீர்ண வியவஸ்தை சரியாது. அது எப்படி எதேஷ்டம் ராஜேந்திரா, வயறு முழுக்க எவ்வளவு என்ன சாப்பிடுங்க, சக்கரம் தலவனம் பிபா, சக்கரம் கடைசில மோர் நிறைய ஜலத்தை விட்டு மோரை சேர்த்துட்டு அதுல கொஞ்சம் உப்பு போட்டு அந்த மோரை சாப்பிட்டேன்னா என்ன சாப்பிட்டாலும் ஜீர்ணமாயிடுமா. சோ விவகாரம்னா சக்கரம் தலவனம் பிபா ஆயுர்வேதம் சொல்றது. அதுக்கப்புறம் தாம்பூலம் போட்டுக்கணும், இந்த தாம்பூலம் போட்டேன்னா ஜீர்ண வியவஸ்தை வருது அப்படின்னு சொல்லிருக்கு. இப்படிப்பட்டதான இந்த தாம்பூலம் என்ன பண்றதுன்னு, மனுஷனுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறது. தாம்பூலம் போட்டேன்னா ஒரு ஆனந்தம், தாம்பூலம் ஆகாரம் ஆனப்புறம் தான் தாம்பூலம் போட்டுக்கணும். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல கையில வெத்தலை பெட்டி வச்சுட்டு காலம் இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆடு சாப்பிடறாப்பே தரண்டே இருந்தா அது பிரயோஜனம் இல்ல. தாம்பூலம்ங்கிறது எதுக்கு? இப்படி அது அந்த ஊர்ல வாழ்க்கை இருக்க, அந்த ஊர்ல நிறைய தாம்பூலம் வெத்தலை கிடைக்கும், அவன் அதை அனுபவிக்கிற காலம் எழுந்ததுமே ஆரம்பிச்சிடுவார். அயர்வாள் இந்த திண்ணையில அப்பா அந்த திண்ணையில பையன் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த டிஸ்ட்ரிக்டுக்கு சில சில ஆனந்தங்கள் இருக்குன்னு அவன் அனுபவிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கான்.
நிறைய அந்த பூமி சக்தியை வச்சு தங்கமா வளையும், காலம் எழுந்து எண்ணெய் தேய்ச்சுண்டு அப்படி ஒரு 2 மணி நேரம் ஊறி அந்த லைஃபே எதிர்பார்க்கணும். அவங்க 2 நிமிஷம் உங்களால ஊற முடியல தீபாவளி நீக்கூடா. 2 மணி நேரம் ஓடிண்டு அப்படி அதுக்குள்ள காபி கீபி சாப்பிட்டு அப்படி ஊர்ல கதையெல்லாம் பேசிட்டு ஒரு 10 மணிக்கு ஸ்நானம் பண்ணி அப்படி கொஞ்சம் ரசம் சாதம் மட்டும் சாப்பிட்டு தரணும்னு கவனப்பட்டார். அது வாத்தியமா கிராமத்துல ரசம் தான் தரணும் சாப்பிட்டு அப்படியே படுத்துட்டு 3 மணிக்கு எழுந்து எழுந்துட்டு அது வரைக்கும் அந்த ஈஸ்ட் சேர்லயே ஆனந்தம் படுத்துட்டு எழுந்துட்டு அப்படியே ஒரு 1 hour வாக் இங்க பயிர் செலவெல்லாம் நடக்கிறதான்னு பாத்து அப்படியே ஆத்துக்கு வந்து ஏதோ கதை பேசிட்டு அப்படியே பொழுது போயிடும். புத்தகம் படிக்கிறது கிடையாது, ஜபம் கிடையாது, அந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்றதுங்கிறத வாழ்க்கை நடுநடுவில் இந்த வெத்தலையை போட்டுட்டே இருப்பா. அது மாதிரி இந்த வெத்தலையை போட்டுறது தாம்பூலம் போட்டுக்கிறதுன்னு என்ன பண்றதுன்னு நமக்கு இருக்கிற ஆனந்தத்தை உறுதிப்படுத்துறது ஒரு மத சக்தியானது உண்டாகிறதா சரீரத்துல அதான் சொல்றது. ஆனா பகவானுக்கு விஸ்வானந்த இதுத்தஸ்ய உலகத்துல இருக்கிற எல்லா ஆனந்தமும் அவரிடத்துல இருக்க அவரால் தானே எல்லோருக்கும் எல்லா ஆனந்தமும் வருகிறது. அப்படி விஸ்வ ஆனந்த இது உலகத்துல இருக்கிற எல்லோரையும் ஆனந்தப்படுத்தக்கூடியதான அந்த பகவானுக்கு தாம்பூலம் கிம்ப்ரகல்பியதே என்ன தாம்பூலம் கொடுக்க போற என்ன ரசக்கேவாயம் லப்வானந்தி பவதி ரசோ வைதா உபனிஷத்துன்னு சொல்றது எல்லா ரசமும் அவர்தான் சுவாமி அவரிடத்திலிருந்து ஆனந்த ரசத்தை பெற்று ஆனந்தி பவதி எல்லோரும் ஆனந்தமாகிறாள் சொல்றாளே. அப்படி எல்லோரையும் ஆனந்தப்படுத்தக்கூடியதான அந்த பகவானுக்கு தாம்பு ஆனந்தப்படுத்துவதற்காக தாம்பூலம் எதற்கு கொடுக்கிறேன் வேண்டியதில்லையே அப்படின்னு விஷயம் அதற்கு பகவானுக்கு நீராஜனம் பண்ணிட்டு இருக்க திருவதையில நாத நீராஜனம்னா நாதத்தினாலேயே நீராஜனமா பாட்டு பாடுற இந்த பகவானுக்கு இந்த கற்பூரத்தை ஏற்றி அவருக்கு முன்னால அப்படி காமிக்கிறேன். இது எதுக்கு ஏன்னா சாதாரணமா நம்ம ஒரு லைட் போடுறதுன்னு இதுக்கு சார் பொருள் நல்லா தெரியலன்னா லைட் போடுறோம் அதானே விவகாரம். தீபத்தை ஏற்றி எங்க அமைக்கிறேன் அந்த பொருள் நமக்கு நல்லா தெரியணும். இவரோ கருவறையில இருக்க மூலஸ்தானத்துல இருக்க இந்த கருவறையில இருக்கக்கூடிய இந்த மாதிரி உள்ள லைட் எல்லாம் போடக்கூடாது. ஆகம சாஸ்திரம் என்ன சொல்றது பகவான் இருக்கிற இடத்துல எலக்ட்ரிக் லைட் எல்லாம் போட போக்கஸ் லைட் எல்லாம் போடக்கூடாது. அதான் நீங்க அகங்காரம் பண்ணுங்க கோவில்ல ஆகமும் கோவில் அந்த கோவில் இருக்கிறதுக்கெல்லாம் பண்ணப்படாது அங்க உள்ள இருட்டா தான் இருக்கணும். என்ன சுவாமினர் அந்த இருட்டா இருக்கிற பகவான நீங்க அர்த்த மண்டபத்துக்கு வெளியில வந்துதான் பாக்கணும். அந்த முன்னால பூஜாரி போறாரு பாத்தீங்களா அந்த போற இடத்துக்கு அர்த்த மண்டபம்னு பேர் சொல்ல போற கோவிலுக்கு உள்ள இருக்கக்கூடியது மூலஸ்தானம் பிந்துஸ்தானம். அந்த கோவில் எங்கிறது சக்கரம் அந்த சக்கரத்துல பிந்துஸ்தானத்துல பகவான் இருக்க அந்த பிந்துஸ்தானத்துக்கு முன்னால அர்த்த மண்டபம் இருக்கு அது குருஸ்தானம் அதுக்கு வெளியிலதான் நீங்க நிக்கணும். அர்த்த மண்டபத்துக்குள்ள போகப்படாது. அர்த்த மண்டபத்துக்குள்ள யாரு போகலாம் அப்படின்னா ஆகம விதியாக யாருக்கு தீட்சையா இருக்கோ யாரு பூஜை பண்ணலாமோ அவதான் பண்ணலாம். ஆரம் சென்ற உள்ள போகப்படாது. எவ்வளவு பெரிய விஐபியா இருந்தாலும் அங்க போகப்படாது சாஸ்திரம் சொல்றது. அதுக்கு வெளியில இருக்கக்கூடியதான மண்டபத்தில் தான் நம்ம நிக்கணும். இங்க இருந்து பார்த்தால் உள்ள பகவான் எங்க இருக்காரு இருட்டில் இருக்காரு. உங்களுக்கு வெளிச்சம் இருந்தாலும் இந்த மனுஷனுடைய கண் என்ன வெளிச்சத்துல இருந்து இருட்டை பார்த்தா இருட்டல் இருக்கிறது தெரியாது. ஆனா நீங்க இருட்டல இருந்து வெளிச்சத்தை பார்த்தா தெரியும். அதை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இருட்டுல இருந்தா ஒரு பொருளை வந்து வெளியில இருக்கிறது வெளிச்சமா இருக்கு நீங்க பார்த்தேன்னா தெரியுமா? இதெல்லாம் சாஸ்திர நம்ம சயின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணவே பண்ணாது. இந்த இருட்டானது தடுக்கிறது சார்னா இருட்டு தடுத்தா நீங்க இருட்டுல இருந்தா வெளிச்சல இருக்கிற பொருள் உங்களுக்கு எப்படி தெரியறது? நடுவில் இருக்கிறதுக்கு தடுக்கிற மாதிரியா? ஆனா வெளிச்சத்துல நீங்க இருந்து இருட்டுல பொருளா இருந்தா நிச்சயமா தெரியாது. இது என்னங்கறது சாஸ்திரம் பதில் சொல்லும். சூத்திர பாஷ்யத்துல இதுக்கு பதில் இருக்கு. ஆனா விவகாரம் என்ன உங்க சயின்ஸ் இதெல்லாம் பதில் சொல்லாது. அப்படி நீங்களோ வெளிச்சத்துல இருக்க சுவாமியோ இருட்டுக்குள்ள இருக்க அவனுங்களை அவனை நீங்க பாக்கணுமே ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அங்கேயும் வெளிச்சத்தை கொடுக்கணும். அதற்காகத்தானே கற்பூரத்தை ஏத்துறேன். கற்பூரத்தை ஏத்தனுடைய தாத்பரியம் என்னன்னா, இருட்டுல அவித்யா சன்னனா இருக்க கூடியதான பகவானுக்கு முன்னால இருக்கிற அஜானத்தை அறியாமையை போக்குவதற்காக ஸ்வயம் ஜோதிஷ கொண்டு வந்து கொடுக்கிறேன். ஆனா எங்க பகவான் ஸ்வயம் பிரகாசத்தில் துரூபா, இவரோ எப்பொழுது பிரகாசித்துக் கொண்டிருக்காரு. ஸ்வயம் பிரகாசத்தில் துரூபா யோசோ அர்க்காதிபாசக, அதோட மட்டும் இல்ல இவர் யார பிரகாசிக்கிறார், சூரியோ பாசி ந சந்திர தாரகம் ஹேமாவித்யதோ பாந்தி குதோ யமக்னிஹி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் சத்ய பாசா சர்வமிதம் விபாதி. சூரியன் இவருக்கு முன்னால சூரியன் ஒளிக்கிறது இல்லை, எலக்ட்ரிக் லைட் இருக்கு. அதுக்கு முன்னால நீங்க இந்த மொழிவத்தையே ஏற்றி வச்சிருக்க, இந்த மொழிவத்துக்கு வெளிச்சம் இருக்கா, இந்த லைட் இருக்கட்டும் தெரியும், இது ஆஃப் பண்ணிவிடுதான். அப்ப அது இருந்தாலும் வேற காரணம் இல்ல. அப்படி பழைய நாள் நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தா, இந்த சாயங்காலத்துல குத்து வழக்கு, அதான் ராத்திரி ஆயிடுச்சுன்னா குத்து வழக்கு தீபத்தில இருந்தா 6:30 to 7 ஆயிடுச்சுன்னா சாப்பிட்டுருவான். என்னன்னா இது தீபம் இல்லையே, சாப்பிட்டுருவான். அதுக்கப்புறம் வேலை எல்லாம் முடிச்சுட்டு 8:30 யாரோ ஒரு மூலையில ராமாயணம் சொல்றப்ப அவருக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான் அங்கே போவா தூக்கம் வரத்துக்காக தூங்கி விடுவா, தூக்கம் வந்துடும் ஆத்துக்கு வந்துடுவா. அது விவகாரம் முழுக்க ஆயிடுதுன்னு ஜாஸ்தி விவகாரம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப என்னடா ஆபீஸ்ல இருந்து வர்றதே 10 சந்தியாவந்தனால ஆபீஸ்லயே பண்ணியாச்சுன்னு நான் நினைக்கிறேன். அந்த காலத்துல நடந்திருக்குன்னு நினைச்சுக்கணும். அவ்வளவுதான் சந்தியாவந்தனம் கல்பையா தினமா அப்படிதான். ராத்திரி 10 வர அதுக்கப்புறம் எல்லா விவகாரமும் ஆரம்பிக்கிறது. லேட் நைட் மூவி பார்த்துட்டு 1:30 to 1:30 தூங்குறது, மறுபடியும் காலமே 8 எழுந்துக்கிறது. பிராதசந்தியாவந்தனம் கிருஷ்ணாப்படம் ஆத்தியாத்மிகம் முதல்ல உபநயன அன்னைக்கு ஆரம்பிச்சேன். ஏன்னா சந்தியாவந்தனம் மாத்தியானிக்கத்தால் தான் ஆரம்பம், பகல்ல இல்ல. ஏன்னா முகூர்த்தம் 8:30 இருக்கும், அடுத்தது மாத்தியானுக்கு தான் ஆரம்பம். அன்னைக்கு ஒரு நாள் பண்ண அதோட சரி கிருஷ்ணாப்படம். இப்படி இருக்குமையானால் என்ன பண்ற சொல்லுங்க பாக்கிறேன். ஆனா பழைய நாள் என்னன்னா இவனுக்கு ஒரு 7-8 கிராமத்துல கல்லன் ஆயிடும், எல்லா எல்லா காரணம் நிஷப்தம் ஆயிடும். அப்படி இருக்கக்கூடியதான ஸ்வப்பிரகாசமா சூரியனையும் சந்திரனையும் மின்னலுக்கும் நெருப்புக்கும் ஒளியை கொடுக்கக்கூடியதான அப்பரம்பொருளுக்கு தாங்களே ஒளியை கொடுத்து அவரை காமிக்கிறேன். அது சொல்லுவோம் கற்பூர ஆரத்தி பண்றல ரதசத்தனை அன்னைக்கு சூரியனுக்கு கற்பூர ஆரத்தி காமிச்சான், ஏதோ பிரயோஜனம் உண்டா? அன்னைக்கு சூரிய பூஜை பண்றேன், நீ தெய்வங்கள் பண்றாமல சூரியனுக்கு கற்பூர ஆரத்தி காமிக்கிறேன், லாபம் உண்டா? ஒண்ணும் இல்லையே. என்ன பண்றது, கல்லில இருந்து ரொம்ப அதிக கட்டணம். அந்த சமுத்திரத்துல போய் ஸ்நானம் பண்ணும் பொழுது நதியே இல்ல, எந்த நதியில ஸ்நானம் பண்றதோ அந்த நதிக்கு நீங்க அர்க்கியம் கொடுத்துதான் ஸ்நானம் பண்ணணும். சமுத்திரத்துல போய் இதுக்காக அந்த மரத்துல இருந்து ஒரு பாட்டில் வாட்டர் எடுத்துட்டு போய் கையில வச்சுட்டு சமுத்திரத்துக்கு அர்க்கிய பிரதானம் பண்ணி அப்புறம் ஸ்நானம் பண்ண முடியுமா? சமுத்திர ஜலத்தையே எடுத்துட்டா அவருக்கு அதனாலேயே அர்க்கியம் பண்றேன். வெள்ள பிள்ளையாருக்கு அந்த பிள்ளையார் பின்னால இருக்கிற வெள்ளத்தையே கிள்ளி அவருக்கு நை வச்சுட்டு என்ன சுவாமி இதெல்லாம் சரியாவே இல்லையே, நீங்க என்ன பண்றது அப்படின்னு சிஷ்யர் கேக்குறான். ஸ்வயம் பிரகாச பூபோய அதோ அர்க்காதி பாசக, அர்க்கன்னா சூரியன், சூரியன் சந்திரன் மின்னல் இப்படிப்பட்டதான பதார்த்தங்களை எல்லாம் ஒழிக்கக்கூடியதான அந்த பரமாத்மாவுக்கு தாங்கள் ஏன் கற்பூரத்தை காட்டிட்டு இருக்கீர்கள்? அது முதல்ல சொல்லுவோம். இது சரியாவே இல்லையே. ஒரு பொருள் நன்றாக அறியணுங்கிறதுக்காகத்தானே ஒளியை காட்டுவோம். அவரே உலகத்துல எல்லா பொருளையும் ஒழிக்கவராச்ச, ஒழிக்கிறவருக்கு நீங்க மற்றும் இன்னொரு ஒளியை ஏன் தருகிறேள், கற்பூர ஆகிறதை ஏன் பண்றேள் அப்படின்னு பகவானே பகவத்கீதையில யதாதி ஜெகதம் தேஜ ஜெகத் பாசயதே கிளம் யச்சந்திரமசி யச்சாக்னௌ அத்தேஜோ விதி மாமகம். சூரியனுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒளியோ, சந்திரனத்துல இருக்கிற ஒளியோ, மின்னல்ல இருக்கிற ஒளியோ, நெருப்புல இருக்கக்கூடியதான ஒளியோ, எல்லாம் நம்ம ஒளி தானே. இங்க இருந்து கொஞ்சம் கடன் வாங்கிட்டு போயிருக்கா, அதனால அவ ஒழிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறது. அப்ப எல்லாவற்றையும் ஒழிக்கக்கூடியதான பெருமாளுக்கு தாங்கள் ஏன் ஒளியை காட்டுகிறீர்கள் அப்படின்னு சிஷ்யன் கேட்டான். இப்பதான் நமக்கும் தெரியுது, நம்ம நாளா கற்பூரம் போட்டுருக்கோம், இது வேற சண்டை. கற்பூரம் நம்ம தேசத்துல இல்ல, முதல்ல நெய்தீபம் தான் காட்டணும். பகவானுக்கு எப்படி நெய்தீபம் தான் காட்டணும், கற்பூரம் காட்டப்படாது, அது வழக்கம் இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்க,
ஆனா இந்த கற்பூரம்ங்கிறது வெளிநாட்டுல இருந்து வந்தது. இந்த கற்பூரத்தினால என்ன ஆயிடுறதுன்னு அதுல கொஞ்சமாவது ஒரு சிறிதளவுக்கு மற்ற பதார்த்தங்கள் கலந்து இருந்தா கருப்பா போக வரும், அந்த இடமெல்லாம் கருப்பாயிடும். அதனால கற்பூரத்தை ஏற்றப்படாதுன்னு நம்ம நாட்டுல சம்பிரதாயம் என்ன, அந்த நீராஜனம் பசு நெய் திரியினால போட்டு அதுதான் பண்றதுங்கிறது வழக்கம் சம்பிரதாயம். அதனால பகவானுக்கு ஏன் இதை கொடுக்கறேன்
பிரணாமோ அத்வயவஸ்து.
இதுக்கு அடுத்தது பிரதட்சிணம். பிரதட்சிணம் சொல்லுக்கு என்ன அர்த்தம், வலம் வருவது. வலம் வருவதுன்னா எந்த பகவானுக்கு யாருக்கு நீங்க நமஸ்காரம் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அவர் எப்பொழுதும் உங்களுக்கு வல பக்கத்திலேயே இருக்கணும். அப்படி சுத்தறதுக்கு வலம் இருக்கு. வலம் வர்றதுன்னு என்ன அர்த்தம், பிரதட்சிணம் பண்றதுன்னா தட்சிணம். உங்களுக்கு எப்பொழுதும் தட்சிண திக்கிலேயே பகவான் இருக்கா போல நீங்க பாத்துக்கிறது பாத்தீங்களா, இதுதான் பிரதட்சிணம். இந்த பதத்துக்கு பிரதட்சிணம் சுத்தறதுன்னா இந்த பக்கம் சுத்தறதா அந்த பக்கம் சுத்தறதா, இந்த டவுட் எல்லாம் வரப்படாது. வருங்க பகவானுக்கு இருக்க பிரதட்சிணம் பிரகர்ஷேன தட்சிணே பகவான் ஏத்தியா. யாருக்கு எப்பொழுதுமே பகவான் தன்னுடைய வலது பக்கத்திலேயே இருப்பாரோ அப்படி நீங்க வலம் வரு, இது பிரதட்சிணம். சில கோவிலுக்கு போனீங்கன்னா இந்த நவகிரகங்களுக்கான பிரதட்சிணம் பண்ணுவா, ஒரு மண் வரிசையா எட்டு ஒன்பது பிரதட்சிணம், எட்டு பிரதட்சிணம் பண்ணிட்டு ஏழு பிரதட்சிணம், ரெண்டு பிரதட்சிணம் அப்பிரதட்சிணம் பண்ணிட்டு இரண்டாச்சு ஏழு ரெண்டு கேன்சர் என்னமா ஆளு கேட்டேன். இந்த ராகு கேதுலாம் அவ அப்பிரதட்சிணமா சுத்தின் இருக்க, அவளுக்கு நான் அப்பிரதட்சிணமா சுத்தினாதானே பிரதட்சிணமா ஆகுங்கிற. யாருதான் இந்த ஐடியா எல்லாம் சொன்னாலும் சாஸ்திரம் அப்படி எல்லாம் சொல்லல, பிரதட்சிணமாகத்தான் சொல்லணும். எல்லாருக்கும் அவ சுத்தறது பத்தி அவளைதான் பிக்ஸ் பண்ணிட்டேன், அந்த மண்டபத்துல பிக்ஸ் பண்ணிட்டேட. இப்ப நான் அவ அப்பிரதட்சிணமா இதெல்லாம் பொய்யான அபிப்பிராயம், தெரியாம இதை பண்ணிட்டு இருக்கேன். நான் நியாயமா பிரதட்சிணமாகத்தான் சுத்தணும், அப்பிரதட்சிணமா சுத்தப்பட. இப்படி இந்த பிரதட்சிணம் பண்றதுன்னு சொல்ற இது ஒரு மூலையில ஒரு இடத்துல இருக்கிறவருக்கு பிரதட்சிணம் பண்ணலாம். உங்க பகவான் எப்படி சார், அனந்தா, எல்லா தேசத்திலையும் எல்லா காலத்திலையும் எங்கும் இருக்கிறவர். ஒரு இடத்துல இருக்கார், ஒரு இடத்துல இல்லை என்ற இல்ல, தூணிலும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார். எப்படி பெரிய ஒரு ஆகாசமானது எந்த ஊருக்கு போனாலும் இருக்கே. நீங்க இங்க இருந்து அமெரிக்கா போறேன், கொஞ்சம் ஆகாசத்தை எடுத்துன்னு போறேன் சார், அங்க போனா இடம் பண்ண சொல்லடா. ஆகாசம் எங்க போனாலும் இருக்கோம் இல்லையா, அப்படிப்பட்டதான ஆகாசம் போன்ற இருக்கக்கூடியதான பரம்பொருளுக்கு நீங்க பிரதட்சிணம் பண்றேன்னு சொல்றதா, இது என்ன நியாயம், எப்படி முடியும்? பிரதட்சிணம் அனந்தஸ்ய பிரணாமோ அத்வய வஸ்துனா பிரணாமா, வணங்குறது. இந்த நமஸ்காரம் பண்றோமே, இந்த நமஸ்காரம் பண்றதுக்கு என்ன அர்த்தம், நமஹான்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இதுலயே இருக்கு ந மகா, எங்களது இல்லை. நமஹான்னு ஒரு பதம் இல்லது, ந மகா எங்களது. இந்த எங்களது இல்லேன்னு நீங்க சொல்ற பாத்தீங்களா, எது இல்லைன்னு, எனது இல்லேன்னு எதை சொல்றேன், புத்திய. இந்த அகங்காரத்தை உட்பட பகவானுக்கு சரண்டர் பண்ணிட்டு இருக்கோம், அதான் நமஸ்காரம். தாங்கள் என்னை விட உயர்ந்தவர், நான் தங்களோட தாழ்ந்தவன் அப்படின்னு காட்டிக்கிற சரீர வியாபாரம், சரீரத்துல பண்ணக்கூடியதான செயலுக்கு நமஸ்காரம். இந்த நமஸ்காரம் பண்ணினதுனால என்ன உண்டாகுது அப்படின்னா, யாருக்கு நமஸ்காரம் பண்ணினேடோ அவளை நமஸ்காரம் பண்ணினதுனால அவரிடத்துல இருக்கக்கூடியதான நல்ல குணங்கள் இவாளுக்கு வருது, புண்ணியம் இவாளுக்கு வருது. அதுக்காக நமஸ்காரம் பண்ணணும், பெரியவாளை நமஸ்காரம் பண்ணணும். நம்ம நாட்டுல ஒரு சம்பிரதாயம், பண்டிகை நாள்லயோ மற்ற நாட்களிலயோ போயிட்டு பெரியவாளை பார்த்ததுமே நமஸ்கரிக்கலாம். இந்த நமஸ்காரம் பண்ணினதுனால நமக்கு புண்ணியம் வருதுன்னு தெரிஞ்சுக்கல ரொம்ப பேர். ஏதோ தன்னுடைய அவமான, தனக்கு அவமானத்தை கொடுக்கறது அவருக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படிங்கிறோம். குழந்தைகளை யாராவது நமஸ்காரம் பண்ணுன்னு பத்து தரம் சொல்ற அம்மா அப்படியே அந்த லேம்ப் போஸ்ட் மாதிரி நிக்கிறேன் சார், நமஸ்காரம் பண்றதுக்கு இடம் கொடுக்கலையே. காரணம் என்ன, முதல்ல இருந்து இந்த வழக்கம் இல்ல. சம்பிரதாயத்திலிருந்து யாரா இருந்தாலும் சேவிக்கிறதுன்னு ஒண்ணு விஷயந்தோமையானால் நிச்சயமாக உங்களுக்கு ஆறு குணங்கள் உண்டாருதுன்னு பாரதத்துல சொல்லியிருக்க, அபிவாதன சீலத்து ஜாயத்தே ஷட்குணா அனுதினம் அப்படின்னு அனுசாசனிக்க பரவாயில்ல. ஒரு தரம் நமஸ்காரம் பண்ணினா அவருக்கு ஆறு குணங்கள் வருது, அதுல முக்கியமான ஒரு குணம்
புண்ணியம் வருது. எவ்வளவு உயர்ந்தவரா இருக்காரோ அவருக்கு நமஸ்காரம் பண்ணினா அவ்வளவு புண்ணியம் வருது. அவருடைய புண்ணியம் இவருக்கு வந்துடல. சில பேர் இது ஒரு டவுட், உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணினா உங்க புண்ணியம் எல்லாம் குறைஞ்சு போச்சு, அது எப்படி குறையும்? ஆனா விவகாரங்களை மனுஷியாட்டி என்னென்னமோ பிரமங்கள் இருக்குன்னு. நமஸ்காரம் பண்ணினதுனால அவர் புண்ணியமே நமக்கு குறைஞ்சிருந்தேன்னா நமக்கு வந்துருந்தேன்னா அங்கே ஜீரோ ஆயிடும் நினைக்க விடாது. இதுன்னா பேங்க் அக்கௌண்டா உங்க அக்கௌண்ட்ல இருந்து எடுத்தா குறைஞ்சு போறதுன்னு இல்ல. நீங்க நமஸ்காரம் பண்ணுவது நீங்க, செயல் உங்களிடத்துல இருக்கு, அந்த செயலுக்கு பலம் புண்ணியம். அதனால அங்க இருக்கக்கூடிய புண்ணியமான ஒரு வஸ்து அதை பண்ணினால் உங்களுக்கு புண்ணியம் புதுசா உண்டாருதே தவிர அங்க குறையுது. அவர் ஒண்ணும் செய்யலையே. ஆனா எனக்கு நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாரேயானால் அவருடைய கௌரவம் குறையும். அவரோட யாரையும் நமஸ்காரம் பண்ணுன்னு கேட்கப்படாது. இன்னொருத்தர் நீங்க இன்னொருத்தர் உங்களை தானா நமஸ்காரம் பண்ற அளவுக்கு வளரணும்னு சாஸ்திரம். சரி, இப்படி இருக்கும் பொழுது பிரணாமோ அத்வய வஸ்துனா, இந்த நமஸ்காரம் என்னன்னு, மற்றொருவர் என்னை விட மிக சிறந்தவர், நான் அவரை விட தாழ்ந்தவன், ஆகையால் அவரிடத்திலிருந்து எனக்கு க்ஷேமம் உண்டாகணும் என்று கருதி நம்ம பண்ணக்கூடியதான சரீரத்துல பண்ணக்கூடியதான செயலுக்கு பிரணாமா நமஸ்காரம். இப்ப இந்த நமஸ்காரம் பண்ணும் பொழுது ரெண்டு அம்சம் இருக்கு. எனது கொத்தர் பெரியவர், கோத்தர் தாழ்ந்தவர், அவரிடத்திலிருந்து எனக்கு புண்ணியம் வரும். இதுதானே, இது எப்ப சார் நடக்கும்? வியாபகாரிக தசையில நடக்கும். நான் வேறு நீங்க வேறு அபிப்பிராயம் இருக்கிறப்ப தானே வணங்குபவர் ஒருவர், வணங்க யார வணங்குறோ அவர் ஒருத்தர். இந்த ரெண்டும் இல்லாம அத்வய நிலையில என்ன நமஸ்காரம்? நீங்க பேசுறது அத்வைதம், பண்றதெல்லாம் துவைத்தம். பிரணாமோ அத்வய வஸ்துனா, இதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணினோம். இந்த நமஸ்காரம் பண்ணின பிறகு பகவான ஸ்தோத்திரம் பண்றது. சாதாரணமாக நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சோடசோபச்சார பூஜை எடுத்துக்கோம். முதல்ல ஆவாஹயாமி கூப்பிடல், ஆசனம் சமர்ப்பயாமி உட்கார்றதுக்கு சேர் கொடுதல், அர்க்கியம் சமர்ப்பயாமி ஜலத்தை கொடுதல், பாத்தியம் சமர்ப்பயாமி கால மரத்துக்கு ஜலம் கொடுதல், ஸ்நபயாமி ஸ்நானத்துக்கு வழி கொடுத்தல், அதுக்கப்புறம் வஸ்திர யுக்மம் சமர்ப்பயாமி ரெண்டு கட்டிக்கிறதுக்கு புடவை ஒண்ணு ரவிக்க ஒண்ணு, அதே போல புருஷால இருந்தா பத்து ஆறு ரெண்டு வஸ்திரம். ஏகவஸ்திரம் இருக்கக்கூடாது, எப்பொழுதுமே ஏகவஸ்திரமா இருக்கக்கூடாது. ஏகவஸ்திரம் சன்னியாசிக்கு தான், கிரகஸ்தனுக்கு ரெண்டு வருஷம் மேல அங்கவஸ்திரமும் இருக்கணும். இப்படி வஸ்திரம் துவங்கி கொடுத்தல். அது சிறைகளா இருந்தா ஹோமத்துல பகஞ்சு பயாமி அப்படின்னு சொல்ற வஸ்திரம் பயாமி, அதுக்கப்புறம் கந்தான் தாரியாமி தூபமா கிராபியாமி தீபங்கள் பரிசு என்னென்ன சொல்றோம் எல்லாத்தையும் கேள்வி வந்தாச்சு. நைவேத்தியம் சமர்ப்பயாமி, பிரதட்சிணம், அதுக்கப்புறம் தாம்பூலம் சமர்ப்பயாமி, நீராஜனம் சமர்ப்பயாமி, பிரதட்சிண நமஸ்காரம் சமர்ப்பயாமி, இது வரைக்கும் அச்சா. இதுக்கப்புறம் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணின பிறகு ஸ்தோத்திரம், பகவான ஸ்தோத்திரம் பண்ணு. ஸ்தோத்திரம் பண்ணி அவர் சந்தோஷமா இருக்கும் பொழுது நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறார். அப்புறம் அவன் ஆத்துக்கு அவளை அனுப்பிச்சிடும், யஜ்ஞமாயி அனுப்பிச்சு விட்டுறேன். இதுதான் சோழசோபகாரங்கள். ஜீவனி இருக்கும் பொழுது அவருக்கு நீங்க ஸ்தோத்திரம் பண்றல, ஸ்தோத்திரம் பண்ண முடியுமான்னு கேக்குற. என்ன வேதவா தாம வேத்ய அகிம்வா ஸ்தோத்திரம் விதியதே, அவருடைய குணங்கள் இல்லதுன்னு வேதமே சொல்ல முடியல சார். ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருதபா அப்சதோலிகா, வேத மாதாக்கள்லாம் வந்து நமஸ்காரம் பண்றாளாம். அந்த அம்பாளுடைய பாதத்துல இருந்து வந்ததான அந்த தூசி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கற்பகம்பாள் நமஸ்காரம் பண்ணினா அந்த பாதத்திலிருந்து இருந்த தூசி இருக்கு. அந்த தூசிகள் தான் அந்த வேத மாதாக்கள் நெத்தியில குங்குமமா வச்சுட்டு இருக்காளாம். அந்த லலாட்டத்துல அந்த இதுவைகள்ல நடக்குள்ள வச்சுட்டு இருக்காளே அந்த குங்குமம், அது என்னது? அம்பாளுடைய பாத ரஜ. அதனாலதான் வேத வேத்யா ஒரு நாம இருக்க, சர்வ வேதாந்த சம்வேத்யா இன்னொரு நாம இருக்க, அதோட இல்ல வேதாந்த வேத்யா இதுவா இருக்க. என்ன சுவாமி இப்படி இருக்கும் பொழுது வேதங்கள்னாலேயே சொல்ல முடியும் அப்பிராப்திய மனசா சஹா, யாரானது வேத வாக்குகள்லாம் எதுவும் வாக்கும் மனசும் எதுல எட்டறியோ எதை அடைய முடியலையோ அப்படிப்பட்டதான பரமாத்மாவுக்கு ஏதோ ஸ்தோத்திரம் பண்ணுங்க சொல்ல முடியும். ஸ்தோத்திரம் எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க பாக்குற? ஒண்ணு முடியாது. பிருத்திவிப்பரையை தானே தானே வட்சாமி பூதையே ஜானினாமி கவுணாமி நிஜமான மாமாக்கள் ஒண்ணுமே பரவாயில்லாத என்னால சொல்ல முடியல. ஜானினாமி கவுணாமி அவருக்கு இந்த குணம் இருக்கு அந்த குணம் இருக்குன்னு வேதம் சொல்லிருக்க. அந்த கவுனமான நாமாக்கள் முக்கியார்த்தமான இருக்க நாம சொல்ல முடியலையே வேதாந்த வைத்தியனுக்கு. அதை நான் சொல்றேன் அருகீதானி தானி வட்சாமி பூதையே. ஏன்னா அதை நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யம் கத்தானே வேணும், வேற ஒண்ணும் தெரியலே. காசு வேணும் காது வேணும் அலைகிறேன். நாம அவன் சொன்னா அவன் பேர பாடினேடையானால் உங்களுக்கு ஐஸ்வர்யம் வரும். அதுக்காக நான் சொல்றேன் அப்படிங்கிறார் பீஷ்மாச்சாரியர் விஷ்ணுதாஸ்மானத்துல. சரி, அப்படி வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத அப்பரம்பொருளை எப்படி நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுறது சொல்லணும்னு கேக்குறேன். ரேதவா ஜாம வேத்திய கிம்பா ஸ்தோத்திரம் விதியதே. அதுக்கப்புறம் கடைசியில நம்ம என்ன பண்றோம், பகவானுக்கு பூஜை பண்ணி எல்லாமே எடுத்து அது அப்படியே இருந்தா கஷ்டமாச்சு. அதனால அவர் அனுப்பி விட்டுறோம், நீங்க மறுபடியும் மெட்ராஸ் போயிடுங்க, உங்க ஊருக்கு போயிடுங்க, ஜெந்த தேவா அப்படின்னு சொல்லி அவர் யதாஸ்தானம் பிரதேசி யதாஸ்தானம் உங்க ஊருக்கு நீங்க போயிடுங்க. இங்க எங்க போயிட்டு அப்புறம் டெலிபோன் வந்ததுன்னா எங்க காத்துக்காரர் வரலையே அப்படி ஆயிடுச்சுன்னு அவர் தரம். ஸ்ரீமத் பாகவதம் எல்லாம் முடிச்சு பண்ணி முடிச்சாச்சு. சுகஸ்வாமி எல்லாத்தையும் சொல்லியிருக்க. பரிசு மகாராஜா அந்த ஏழாவது நாள் சாயங்காலம் அவருடைய சமாதியில போயிட்டார். ஒண்ணும் தெரியல, இந்த சுகஸ்வாமி பாக்கிறார் ஊன்னு கொட்டிட்டு கதை சொல்றதா கதை சொல்ற பயசங்கள் ஊன்னு கொட்டுறோம். அதுல என்ன கதை வராது, இது வரைக்கும் கேட்டு ஊ கொட்டிட்டு இருந்த சுகஸ்வாமி டக்கனு இவர் பரிசு மகாராஜா நிறுத்தி விட்டார். ஒண்ணும் சொல்லலையே அப்படின்னு பார்த்தா அந்த பகவான் மனசுல தோண தொடங்கிட்டார். அப்படியே சமாதியில இருக்க இவர் பார்த்தார் நம்ம வந்த காரியம் ஆயிடுத்துன்னு அவர் பாட்டு கிளம்பிட்டார். அவருக்கு என்னன்னா இன்னொரு சிஷியனை தேடிண்டார். குருவுடைய வேலை இல்ல, எல்லா சிஷியாலையும் உத்தரம் பண்ணலாம், இந்த சிஷியன் சமாதி அடைஞ்சாரு போறோம், அதோட ஞானம் வந்தாச்சு. இன்னொரு சிஷியனை தேடிட்டு போவான்னு அவர் போயிட்டார். அவர் போன பிறகு என்னாச்சுன்னா இவருக்கு அந்த சமாதி இருந்து யோகாக்கள் உண்டாச்சு. இவர் இந்த சரீரத்தை விட்டாச்சு கிருஷ்ண பரமாத்மா. யாரோ ஒரு வேடன் வந்தா கால அடிச்சான், அது கால் தட்டவரல விழுந்தது, அப்படியே இதான் சாக்கன்னு வச்சிருந்து சரீரத்தை வந்து பிராணம் விட்டார். தேவதை எல்லாம் என்ன பண்ணினார், ஓஹோ பகவான் இங்க இருந்து கிளம்பிட்டார் அப்படின்னு நினைச்சிருந்து பகவான தர்சனம் பண்ண வைகுண்டத்துல ரயில நிக்கிறாடா திருப்பத்தலை மாதிரி வரிசையா அங்க நிக்கிறா. நின்னா என்ன, இன்னும் பகவான் வரலங்கிறார் ஜெய விஜய. என்ன சுவாமி ரொம்ப நாள் ஆச்சு அங்க இருந்து கிளம்பி, நாலஞ்சு நாள் ஆச்சு பகவான் ஒரு செகண்ட்னா அங்க இருந்து இங்க வர்றதுக்கு என்ன, இது எங்க தெரியாது இங்க வரலங்கிறார். இங்க வந்து பார்த்தா இங்க பகவான் இல்ல, இங்கேயும் இல்ல அங்கேயும் இல்ல, வேற எங்கே போயிருப்பார் பகவான் அப்படின்னு தேவதை எல்லாம் பிரார்த்தனை பண்ண தொடங்கின. அப்புறம் அவர் சொன்னாரா, நான் ஸ்ரீமத் பாகவத ரூபமாகவே இருக்கேன், எந்தெந்த ஆத்துல பாகவத புஸ்தகம் இருக்கோ அந்த ஆத்துல நான் இருப்பேன், ஆகையால் பாகவத ரூபமாகவே பகவான் ஆயிட்டார் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. அதே மாதிரி பகவான் எங்க இருக்கிறார், அந்தர்பஹி ஸம்ஸ்திதஸ்ய உள்ளும் பொருளும் பொருளும் வெளியிலையும் எங்கும் இருக்கார். உள்ளம்புறம் உள்ளம்புறமும் இருக்கக்கூடியதான பகவான எங்க போன்னு சொல்வேன், நீங்க சொல்லுங்க பாக்கலாம். எங்க இல்ல அவர், ஏதாவது ஒரு இடத்துல இருந்தா நீங்க அந்த இடத்துக்கு போங்கோன்னு சொல்லலாம். அவர் இல்லன்னா எங்க இருக்க, சந்தர் வலிச்சத சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா அப்படின்னு வேதம் சொல்றது. எங்கும் வியாபித்து இருக்கக்கூடியதான பகவானே நான் எங்க அனுப்புவது, சேமாய புனராகமனாயிட்டான். இன்னைக்கு அனுப்பிவிட்டேன், அடுத்த வருஷம் வரலட்சுமி விரத தண்ணிக்கு வந்துடும் போங்கிற வரலட்சுமி விரதம் அனுப்புற காலத்துல சாயங்காலம் அன்னைக்கு வெள்ளிக்கிழமைக்கு இருக்க காலமே பூஜை பண்ணி விரதம்லாம் பண்ணியாச்சு. சாயங்காலம் எடுக்கிறது இல்ல, அடுத்த நாள் புன பூஜை பண்ணிவிட்டு சாயங்காலங்கும் வச்சிருந்து பாட்டெல்லாம் பாடி இந்த அம்பாளுக்கு ஆரதி எடுத்து அதுக்கப்புறம் எடுத்து அரிசி மூட்டைக்கு உள்ள வைப்பா. அப்படி ஒரு சம்பிரதாயம் வச்சுட்டு இருக்க மாறும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் மாறும். ஆனா விவகாரம் ஜெனரலா இப்படிதான் பண்ணிட்டு அப்ப என்ன போயிட்டு வந்தோம், க்ஷேமாய புனராகவனாயிட்டா சௌக்கியமா இருமா உங்களுக்கு போய், அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் கூப்பிடுவேன் இன்னைக்கு வரணும் புனராகமனாயிட்டா இப்படி எல்லாம் சொல்ற. ஒரு பரிச்சின்னமா இருந்தா இந்த இடத்துல அங்க போகலாம், எல்லா இடத்துலயும் எப்பவும் இருக்கக்கூடியதான பகவான நான் எங்க அனுப்புறது, ஆனால் நீங்க சொல்ற உபச்சாரங்கள் எதுவுமே புரிய மாட்டேங்கிறது. அதுக்கப்புறம் இப்ப கேட்டதான 20 கேள்வி வரிசையா சொல்லிருக்கேன். இந்த 20 கேள்விக்கும் பதில் சொல்ல போற. இத சொல்லக்கூடியதான மெத்தட்ல ஒவ்வொன்னும் எதற்காக பண்ணணும் அப்படிங்கறத ஆரம்பிக்கிற. ஸ்ரீ குரு ருவாச ஆராதயா விமணிதன் நிபாத்மலிங்கம் மாயாபுரி ஹிருதய பங்கஜ சன்னிவிட்டம் சத்தானதி விமல சித்தஜலாபிஷேகை நித்யம் சமாதி குதுமைர புனர்பவாய அயமேகோ அவசிஷ்டோஸ்மீதி ஏவமாபாவயே சிவம் ஆசனம் கல்பயேத் பச்சாத் ஸ்வப்ரதிஷ்டார்த்த சிந்தனம் அப்படின்னு ஆவாகனம் எதுக்கு பண்றேன், ஆசனம் எதுக்கு பண்றேன், நிர்குணமான ஸ்வரூபத்துக்கு ஆவாகனம் எப்படி, ஆசனம் எப்படி, இவைகள்லாம் உபனிஷத்துல இருக்கக்கூடியதான தத்துவங்கள், அங்காங்கு இருக்கக்கூடியதான தத்துவங்களை எடுத்து அதையும் சொல்ற. சாதாரணமா நம்ம சகுண பூஜையில ஆவாகனம் பண்றதுக்கு காரணம் என்னங்கிறது, ரெண்டும் ஒரு வார்த்தையிலேயே ஒரு ஸ்லோகத்திலேயே ரெண்டு அர்த்தம் வரா போல சொல்ல போற. ரொம்ப அழகான ஒரு தத்துவம், இத நாளைக்கு கவனிப்போம்.